தனக்கு உள்ளேயே ஸ்பூரித்தல் என்று சொல்வார்கள் இல்லையா, ஸ்பூரிக்கக்கூடியது. இதெல்லாம் யாருக்கு வரும்னா, இந்த சங்கீத கலைஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் வரும். இந்த பேசும் பொழுது இது, இந்த நான் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வேற இடத்துலயும் இருக்கலாம். சில சமயங்கள்ல நம்ம ஒண்ணு காப்பு அடிக்காம யோசித்து கொண்டே இருப்போம், ஏதோ ஒரு கருத்து ஸ்பூரிக்கும் உள்ள இருந்து அப்படியே வரும். ஆஹா, இந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்கிறதே, சொல்ல வேண்டுமே என்று சொல்லுவோம். எனக்கே பல விதங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், அந்த கருத்து சில வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது எங்கேயோ இருக்கும். நமக்கு முன்னாடியே யாரோ சொல்லி இருக்கிறார்கள், நம்ம ஒண்ணு புதிதா ஒன்னையும் கண்டுபிடிக்கல, ஆனா நமக்குள்ளே அந்த கருத்துக்கள் ஸ்பூரிக்கும். அதே மாதிரி தான் சங்கீத வித்வான் அப்படியே சங்கதி ஸ்பூரித்து கொண்டு வரும். அப்படியே சாதகம் செய்யும் பொழுது, இல்ல கச்சேரியில ரொம்ப சந்தோஷமா அவன் கச்சேரியிலே பாடுகின்றான், அதை வாசிக்கிறான்னா, அப்ப சங்கதிகள் வரும். எங்கிருந்து வரும்? இவன் பிராக்டிஸ் பண்ணாம சிலது வந்து விடும். அந்த சங்கதி எங்கிருந்து வரும்? உள்ள இருந்து வரும். அதே போலத்தான் இறைவன் குருவாக தனக்கு உள்ளேயே நமக்கு உள்ளேயே இருந்து வருவான். ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய தன்மையிலேயே எதிர்க்க வந்து, ரெண்டாவது இல்லை இப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுவான். ரெண்டாவது தன்மை. மூன்றாவது, நான் முதல்லயே சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே சில விஷயங்கள் ஸ்புரிக்கும். அடுத்தது யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவார்கள் எத்தனையோ பேர். இப்ப பேசுறது என்னன்னா, அப்படியே நானா சுயம் பிரகாசமா பேசுறேன்னா என்ன, பல பேர் சொன்னது நீ இப்படி இப்படி பண்ணலாம், இந்த இங்கே ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இப்படி இருக்கிறது, இந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆரம்பத்துல பேசும் பொழுது எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது வெங்கட்ரமணின்னு சொல்லு, ரமணிச்சார் ரமணிச்சார் சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் என்ன ரொம்ப ஆதரிச்சு திருப்பாவை பேச ஆரம்பிச்சேன். பேசும் பொழுது எனக்கு பல மந்திரங்கள் அல்லது அந்த தத்துவங்களினுடைய வைஷ்டவம் தான் முதல்ல ஆரம்பிச்சது தெரியாது. எனக்கு ரொம்ப அழகா வந்து சொல்லி கொடுத்தார்கள் பல பேர், எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதே மாதிரி தான் எனக்கு திருப்புகள், எனக்கு குருவாக இருந்து கிருஷ்ணமூர்த்தி சார், இந்த பார் தமிழ் இப்படி திருப்புகளை இப்படி பிரிக்கணும், இந்த ராகத்துல பாடணும், இந்த தானத்துல பாடணும். எனக்கு திருப்புகள் தப்பும் தவறுமா, இப்ப ராகத்துல பாடியிருக்கலாம், நான் பாடலாம், ஆனா ஒரு அடிப்படை போட்டு தவறுக்கு அவர் காரணம் கிடையாது. ஏன்னா அவர் சங்கீதத்தை நல்லா கற்றுண்டு அவர் நல்லா பாடினார், எனக்கு அது சங்கீதம் தெரியாது, நான் இப்படியே பாடுகிறேன், ஆனா இப்படித்தான் பாட வேண்டும் முறை, இதுதான் திருப்புகளினுடைய சந்தம், இந்த இந்த அக்ஷரம், இந்த இந்த தாளம் இப்படி இப்படி நிற்கும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தது, முருகனுடைய கோயிலில் உட்காந்து சொல்லி கொடுத்தது, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஒன்று நமக்கு உள்ளேயே ஸ்பூரிக்கலாம், இன்னொருத்தர் வழி அப்படியே கோடிட்டு காமிக்கலாம், இல்லைன்னா கைப்பிடித்து கொண்டு எடுத்து செல்லலாம், குருவாக வந்து மனித குருவாக இருப்பதை போலவே செல்லலாம். இதைத்தான் அந்த முதல் அதிகரணத்துல சொல்லுகின்றார்கள். இது சிவஞான அதாவது சைவ சித்தாந்தத்துல மூன்றாக சொல்வார்கள். இந்த ஆணவ மனம் கர்ம மலம் நியாய, அந்த ஆணவம் கர்மமாய் என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் ஒன்று என்று சொல்வார்கள். இப்போ ஆணவ மலம் மட்டுமே இருக்கக்கூடியவர் விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இறைவன் உள்ளேயே ஸ்புரணமாக ஸ்பூரித்தலாக உள்ளேயே நின்று உணர்த்துவானா, ஆணவ மலருக்கு அத விஞ்ஞான கலர் என்று சொல்வார்கள். இப்போ ஆணவம் கர்மம் ரெண்டு மட்டும் இருக்கக்கூடியவர்களை பிரடயா கலர் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இவர்களுக்கு நேரே வந்து உண்மையை உணர்த்தி செல்லுவான். மூன்றாவது சில பேருக்கு உண்டு, மூன்றாவது மூணு மலமுமே உண்டு, ஆணவம் கர்மம் மாயை இந்த மூணுமே உண்டு, அதுக்கு சகலர்னு பேர். அத நம்ம மாதிரி ஆளுகளுக்கு, நமக்கு மானுட ஆச்சாரியன் மூலமாக வந்து தோன்றி இறைவன் நமக்கு நம்முடைய மலங்களை நீக்கி தன்னை விளக்குவான் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். இதுக்கு என்ன என்ன தீட்சை எல்லாம் சொல்லுவான் என்று சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். முருகப்பெருமான் அவருக்கு உள்ளே ஸ்புரித்து வந்திருக்கிறார். அதே போல எதிர்த்த வந்து தோன்றி முத்தைத்தரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து கொடுத்தார், தடுத்தாட்கொண்டார். கம்பத்திலையனார் கோபுரத்திலையனார் என்று சொல்லும்படியாக கோபுரத்திலையனாராக கோபுரத்திலே இருந்து விழும் பொழுது அவரை தாங்கி அருணகிரி வள்ளலை முத்தைத்தரு என்று சுமாருன்னு சொன்னாராம். அடுத்தது பாடுன்னு சொல்லும் பொழுது எப்படி பாடுவேன், முத்தைத்தரு முத்தைத்தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபரை என போது முதல்ல எடுத்தவண்ணே சொல்லுவார். ஏன்னா நீ தான் குருநாதன். முதல் பாடலிலேயே திருப்புகள்ல சொல்லுவார் என்ன, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரை எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் ஒப்பத்தும் அவர்க்கத்தமரரும் அடிப்பேன சுருதியின் முற்பட்டது. இது ஓங்காரத்தை அவர் சொன்னார்னு இந்த சரித்திரத்தை முதல் திருப்புகளிலேயே அருணகிரிநாதர் பாடுவார். அவருக்கு குருவாக வருவதைப் போலவே வந்து தோன்றி இப்படி இருக்க வேண்டும் என்று கொடுத்த பலவிதமான தீட்சைகளும் செய்கின்றார். இந்த சைவ சித்தாந்தத்துல இதுக்கப்புறம் சிவஞான சித்தியார்ல இந்த எட்டாம் சூத்திரத்துக்கு பலவிதமான தீட்சைகளை பத்தி எல்லாம் சொல்லி செல்லும். சக்ஷு தீட்சை என்று ஒன்று உண்டு, அதாவது கண்ணாலே தீட்சை செய்வது. அதை அருணகிரிநாதர் சொல்றார்,
ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும்.
என்ன பண்ணாராம், பார்வையாலே அனுபூதி கொடுத்தார். இது சற்று தீட்சை. அடுத்தது என்ன செய்கின்றார், திருவடி தீட்சை கொடுத்தாராம். அதை சொல்லும்
வீரை நீ பரி கரி கரமுரதமணிய கிங்கிணி பத வீரை நீ பரி கரி கரமுரதமணிய கிங்கிணி பத இத பதயுகமலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் பதயுகமலர் தந்த பேரருள் கனவிலும் மரவிலும் மரவே ஏனே.
அந்த திருவடியை கொடுக்கின்றாராம், திருவடி தீட்சை கொடுத்தார்னு. அதே மாதிரி நாவிலே பொறித்தாருங்கிறத இவர் சொல்லல, திருவிஞ்சை முருகன் பிள்ளை தமிழ்ல சொல்லுகின்றார். அமுதால் உலகோர் இடர் நீக்க பாட்டு மிக மூத மிக ஓத முன்னாள் ஒரு நேயன் உள் நாக்கில் தீட்டும் வடிவேல் என்று அந்த ஓங்காரத்தை சடாட்சரத்தை எழுதினாராம் முருகப்பெருமான். அதான் முத்தை திருவத்தி என்கின்றதாக வந்தது. ஜெபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளை என்று திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகன் ஜெபமாலை கொடுத்து உபதேசம் கொடுத்தார். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பெருமான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதுமே என்று உபதேசமையும் கொடுத்தார். அதே மாதிரி வாதனை தவிர்த்த குருநாதனும் குரத்தி திரு வேலைக்காரனே என்று குருநாதனாக இருந்தான் என்பதாக பல விதமாக இவருக்கு கொடுக்கக்கூடியதே அவர் சொல்லுவார். எப்படியெல்லாம் தன்னை குருநாதனாக ஆட்கொண்டான் என்று அருணகிரிநாதர் பல இடத்திலே அதுதான் குருபர குருபர என்று இவனை சுவாமிநாதனை அவ்வளவு ஸ்தோத்திரம் செய்து பாடுகின்றார். இப்போ இந்த சரித்திரத்தில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கல. என்ன முதலிலேயே சொன்னேன், தாமரைத்தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி மாமரைத்தலை எடுத்தனன் பகர்தலும் வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள் நிற்றி முன்கலரும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான் என்று சொன்னமே, அங்கே முருகப்பெருமானை காமர் பெற்றுடை குமரவள்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இங்க சொல்லும் பொழுது கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமான் செய்யக்கூடியது இப்ப உபதேசம் பண்ண போகிறார். அவனிடத்தில் ஓங்காரத்தை பற்றி கேட்கிறார். குடிலை முன் சாற்றி மாமரைத்தலை எடுத்தவன், இவன் குடிலைங்கிறத பிரணவத்தினுடைய பிரணவத்தை குடிலைன்னு அந்த இடத்துல சொன்னார். இங்க அடுத்தது நாலாவது வரையில ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்று உரைத்தான். ஓங்கிற வார்த்தையை அடுத்ததே சொல்லுகிறார். காமர் வெற்றுடைய குமரவேள்னு சொன்னார். இதுல என்ன காரணம்? ரெண்டு காரணம் இங்க ஒன்று உண்டு. ஒன்று, முருகனுடைய திருவடிவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய வடிவங்கள், அதுல ஓங்காரமும் அடக்கம். முருகனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்கட்டும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடுவார். நால் அந்த வேதத்தின் பொருளாக எவன் இருக்கிறானோ, ஓரிடத்தில் ஆரிடத்தை உபதேச பொருளாக எவன் இருக்கிறானோ அவனே அந்த அக்ஷரங்களாக, அவனே ஓங்காரமாக, அவனே வேதஸ்வரூபனாக இருக்கிறான். நாதவிந்து கலாதி நமோ நமோ, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நமோ என்று இதை திருப்புவள்ள பாடுவர். அவனுடைய அகாரம் என்பதுதான் முருகப்பெருமானுடைய தலை. உகாரம் என்பது அவனுடைய வலச்சேவியாக வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்ஷரங்கள் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். அகாரம் என்பது முருகனுடைய தலை. ஆங்கிறது நெற்றி, ஈங்கிறது வழக்கன், ஈ என்பது என்கின்ற நெடில் வந்து இடக்கண், ஊ என்பது வலச்செவி, ஊ என்பது இடச்செவி, இப்படியே வரும். மா என்பது ஹிருதயம் என்று இந்த இடத்துல வரும். இப்போ அகாரம் என்கின்ற முருகனுடைய தலை, அவனுடைய வலச்செவி என்பது உகாரம், ஹிருதயம் என்கின்ற மகாரம், இந்த மூன்றும் ஆ ஊ மா என்று சொல்லக்கூடிய இருக்கிறதே, இது மூன்றும் சேர்ந்தாத்தான் ஓங்காரமாக இருக்கின்றது. ஓங்கார பொருளாக எவன் இருக்கிறானோ, பாமன் சுவாமிகள் எல்லாம் ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல எதை பாடுவாரோ அதையெல்லாம் பாம்பன் சுவாமிகள் சொல்லும் பொழுது ஓங்காரமே முருகனுடைய வடிவம் என்று பலவிதமாக சொல்லுவார். ஓங்காரத்தின் உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல அருணகிரிநாதரும் சொல்லுவார். இப்போ முருகனுடைய உருவமே ஓங்கார வடிவமாக மந்திர வடிவமாக இருக்கிறது. ஆன காரணத்தினாலே காமர் பெற்றுடை குமரவேள் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய உருவத்தை குறித்தார் என்பது ஒன்று. இரண்டாவது, சரி ஏ இவர் குமரவேள் முருகனுடைய அந்த அழகை சொல்லி இருக்கலாம், ஆனால் காமர் பெற்றுடை குமரவேள்னு சொல்லணுமா? பலவிதமான மன்மதனும் சேர்ந்தாலும் கூட அவனுக்கு இணை ஆகாத முருகன் என்று இந்த இடத்துல சொல்லணுமா என்ன? காமர் வெற்றுடை குமர வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள் சொல்லணுமா என்ன? மன்மதன் அழிந்த பிறகு, மன்மதன் அழிந்த பிறகு யோசிக்க வேண்டும். சிவனாலே மன்மதன் அழிந்தான், முருகப்பெருமானாலே பிரம்மன் அடிபட்டான். இது ஏன் சொல்லுகிறார்னா, சிவன் அழித்த அனங்கனாக்கினார், சிவன் மன்மதனை அனங்கனாக்கினார், அங்கம் உடையவனாக இருந்தவனை அனங்கனாக மாற்றினார். அவன் அழிந்துபட்ட பொழுதுதான் இவர் தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் செய்தார் நாலு பேருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு நடக்காத பொழுது சின்முத்திரையிலே அமர்ந்து இதுதான் ஞானபாதம் என்று சொன்னாராம், அவ்வளவு காலம் சொன்னார். ஆனா இங்கே பிரம்மனை குட்டினார்னு வரும். பிரம்மன்னா என்ன? மன்மதன் என்பது ஆசையினுடைய வடிவம். ஆசையை அழித்த பொழுது அங்கே ஞானமானது தோன்றுகின்றது. இங்கே அப்படின்னா இதை அழிக்க வேண்டுமானார் கிடையாது, இது அழிக்கக்கூடிய தன்மையிலே இருந்ததல்ல, விபரீத ஞானம் என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றை இன்னொன்றாக தெரிந்து கொள்ளுதல். பிரம்மன் தானே பிரணவஸ்வரூபம், நானே பரம்பொருள் என்று சொல்லுகிறான். காந்தத்தில் வரும் பொழுது நானே பரம்பொருள் என்று அவன் சொல்லுகிறான். இந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தம் சொல்லுன்னா நான் தான். கந்தபாணத்துல தெரியலேன்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு இல்லாம இருக்கிறான். இவன் போய் சிவபெருமானை கும்பிட்டு கொண்டு வந்தானே, அந்த அளவு கூட அறிவு இல்லையா? அதனால கொஞ்சம் ஆற்றினார் கச்சியப்பர். இல்லை எனக்கு தெரியலேன்னு வெழ்கினன் திகைத்தனன் என்று அவன் இருந்தான்னு சொல்லுவார். ஆனால் பிரம்மன் என்று தன்னையே பிரணவஸ்வரூபமாக அறிவது, தானே பரம்பொருள் என்று அறிவது விபரீத ஞானம் என்று சொல்லப்படும். பசுக்கள் தன்னை பதியாக உணர்வது, இது சைவ சித்தாந்தம். அத்வைதத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நானே கடவுள் அல்ல, பதி வேறு பசு வேறு. இந்த பசுவானது நானே எல்லாம், நானே கடவுள்னு நினைச்சிட்ட அது விபரீத ஞானம். நீ கிடையாது, நான் தான் கடவுள், நீ எனக்கு பசுவாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த விபரீத ஞானத்தை திருத்தி பிரணவ உபதேசம் செய்யக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்க வேண்டும். அங்கே அவர் சொன்னது ஆசையை அழித்து உபதேசம் செய்தார், அதனால தான் இங்கே காமன் என்கின்ற வார்த்தையை எடுத்தார், வரம்பில் காமர் வெற்றுடை. இங்கே அடுத்தது சொன்னார், இப்பிரம்மனை அடித்ததுக்கு காரணம் என்னன்னா, விபரீத ஞானம் இருந்த காரணத்தினாலே விபரீத ஞானத்தை மாற்றி உண்மையான ஞானத்தை கொடுத்தார். தான் இப்படிப்பட்டது அல்ல. இந்த விபரீத ஞானத்தை தான் என்ன சொல்லுது, அரசனுடைய மகன் ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தனை என்று சொல்லுவார்களே, அந்த எட்டாவது இந்த சிவஞான சித்தியாரிலே சொல்லும் பொழுது, எட்டாவது சூத்திரமாக சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தன் முதல் குருவமா என்று சொல்லும்படியாக, ஐம்புல வேடருக்கு நடுவிலே அரசனுடைய மகனாக வேடர் நடுவிலே வளர்ந்தானே, நீ அரசன் மகன், நீ வேடனல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாரே, நீ மல மாயைகளே ஆணவம் கர்ம மாயிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், நீ பதி அல்ல பசு, நான் பதி என்று காட்டி கொடுக்கிறார் சிவபெருமான். அந்த பதிஞானத்தையும் பசு ஞானத்தையும் அந்த வழங்கக்கூடியதான் விபரீத ஞானத்தை விலக்கி, அவன் வேடர் மகன் என்று சொல்லக்கூடிய விபரீத ஞானத்தை விலக்கி, நீ பசு, நீ அரசனுடைய மகன் என்று காட்டி கொடுக்கிறாரே, இது வந்து விபரீத ஞானத்தை நீக்கி பிரணவ உபதேசத்தின் மூலமாக உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் ஓம் எனப்படும் ஒரு முடிப்பொருள் என்று ஓம பின்னாடி சொல்லி முதல்ல சொல்லும் பொழுது குடிலை என்பதாக அதனுடைய மற்றொரு பொருளை சொன்னார். காமர் பெற்றுடை குமரவேள் என்பதாக இவன் மன்மதனை அழித்தார் அவர், ஆனால் இவன் மன்மதனை அழிக்கவில்லை. இரண்டாவது, இவனுடைய உருவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடியது, வேதமந்திர ஸ்வரூபமாக இருக்கப்படக்கூடியவன், நாதவிந்து கலாதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தையும் சொன்னார். இன்னொரு விஷயம் உண்டு, அகாரம் உகாரம் அகாரங்கள் இருக்கிறதே, ஆங்கிறது இறைவன், ஆ என்பது இறைவன், மா என்பது ஜீவாத்மா, மனத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே, மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே, யாராவது ஒருத்தர் இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே மா என்கின்ற அக்ஷரத்தை ஜீவாத்மாக்களுக்கு சொல்லுவார்கள். அகாரம் என்பது எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய இறைவன், ஆ என்பது, மா என்பது ஜீவாத்மா, ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்ப ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிறேன், இங்க மைக் இருக்கிறது, நான் இருக்கிறேன், புஸ்தகம் இருக்கிறது. இப்ப நான் புஸ்தகம், நான் மைக், நான் பேப்பர், என்ன இருக்குது இல்ல, நான் லைட், அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு தொடர்பும் இல்லை. இதை தொடர்பு படுத்தணும். இந்த தமிழ்ல சொல்லும் பொழுது இலக்கணத்துல சொல்றது இல்லையா, என்னுடைய, எனக்கு, என்னாலே, ஏதாவது உருபுகள் சொல்லுவாங்களே, வேற்றுமை உருபுன்னு சொல்றது இல்லையா தமிழ் இலக்கணம். இலக்கணமே படிச்சா தானே பிரச்சனையே இல்லை. இலக்கணத்துக்கு இப்ப யாருமே போறதே கிடையாது. இப்ப இலக்கணத்திலே சொல்லுவதை போலவே நான் வைத்தியநாதன் வச்சுக்கலாம், வைத்தியநாதன் புஸ்தகம், ரெண்டு இருக்கிறது, என்ன வரணும், வைத்தியநாதனின் புஸ்தகம், வைத்தியநாதனின் மாலை, வைத்தியநாதனுக்காக விளக்கு சொல்லலாமா, வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்கு விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு சொல்லலாமா. இப்போ இப்போ இரண்டு பொருள்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு வந்திருக்கிறது இல்லையா, வைத்தியநாதன் புஸ்தகம், வைத்தியநாதன் மாலை, வைத்தியநாதன் விளக்கு, வைத்தியநாதன் மைக்கு, இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டும் வேற வேற உண்டு. இப்போ வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்காக விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு வருமா, வைத்தியநாதனின் பேப்பர் சொல்லாமா. இப்போ இரண்டுக்கும் நடுவில் என்ன வருகிறது, ஒரு உருவு வருகிறது. இந்த அகார உகாரம் அகாரத்தில் ஊ என்று சொல்லக்கூடியது இந்த உருபு என்று சொல்லும்படியாக வரும். ஆனா அந்த உருபு யாருன்னு கேட்டா, எதுன்னு கேட்டா, இறைவனுடைய அருட்சக்தி, குரு. இந்த உகாரம் என்பது குரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று இந்த மூன்றுக்கும் சொல்வார்கள், அகார உகாரம் அகாரத்துக்கு. இன்னொன்று உண்டு, பரம்பொருளையும் ஜீவனாக இருக்கப்பட்ட ஜீவாத்மாவையும் இணைக்கக்கூடியது யாருன்னா குரு, இறைவனுடைய அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அறந்தனக்குன்னு. அதனால்தான் உமா பிரணவம் என்று ஊ என்கின்ற எழுத்தை முதலாக கொண்டிருக்கக்கூடியதை பிரணவம் என்று சொல்வார்கள். உமா என்று சொல்லக்கூடியது பிரணவம் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகை இருக்கிறாள், இறைவனுடைய சக்தி இருக்கிறது, பரமேஸ்வரனுடைய சக்தி, இறைவனே குருவாக உகாரமாக இருக்கிறான். இந்த அகார உகார மகாரங்களிலே அகாரம் என்பது பரமேஸ்வரன். எப்படி தெரியும், இந்த ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க, ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க, சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, ஆனா தமிழ் தான் சரியா வரும். ஏன்னா சமஸ்கிருதத்துல எழுதும் பொழுது மகாரம் அகாரத்துல சேராது, ஆனா அகாரத்துல இருந்து மூணு போட்ட மாதிரி இருக்கும் சமஸ்கிருதத்துல எழுதி. அதை சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இருக்கலாம், வடமொழி பயிற்சி இருந்தவர்கள் ஆன்னு போடுகிறோம், மூணு மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு கோடு போடுகிறோம் இல்லையா. இந்த மூணு மாதிரி போட்டா அது ஊ, அது கூட பக்கத்துல ஒரு கோடு போட்டா அதுக்கு ஆ. ஆனாவுக்குள்ள ஊனா இருக்கும் சமஸ்கிருதத்துல, ஆனா மானா இருக்காது, மானா இருக்காது சரிங்களா. ஆனா தமிழிலே ஆனாங்கிறத எழுதி பாருங்கள், கீழே இருக்கிற பகுதியை மறைத்து கொண்டால் அது ஊங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆனாங்கிறத கீழே இருக்கக்கூடிய அந்த வளைவை மறைத்து கொண்டு பார்த்தால் மேலே இருக்கக்கூடிய பகுதி ஊங்கிற மாதிரி காமிக்கும். இப்ப மேலே இருக்கக்கூடிய பகுதியை மறைத்து கொண்டு பார்த்தால் கீழே இருக்கிறது திருப்பி போட்டா மா எப்படி இருக்குமோ அதுக்கு மாதிரி, அந்த உள்டாமான்னு சொல்ல முடியாது, திருப்பி போட்ட மாதிரி தரகிழா தொங்கின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இறைவனிடத்திலே, ஆ என்கின்ற இறைவனிடத்திலே சக்தி ஓங்கி இருக்கும், அதாவது கருணை ஓங்கி இருக்கும். அதனால கருணை மேல உகார வடிவமாக இருக்கும். அவனிடத்திலே அவனுடைய திருவடியை அவனிடத்திலேயே தொற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மா தலைகிழகு, அதனால தான் மா என்பதாக சுட்டிப்பாடும். தமிழ் தெரிந்தவர்கள் தயவு பண்ணி இதை எழுதி பாருங்கள். அகார உகார மகாரங்கள் ஒரே எழுத்திலே அடங்கும், அதுல ஆ என்கின்ற எழுத்திலே அடங்கும், தமிழ் ஆவிலே அடங்கும். ஆனால் சமஸ்கிருதத்திலே பார்க்கும் பொழுது ஆ என்கின்ற எழுத்திலே அகாரமும் உகாரமும் மட்டுமே அடங்கும். இப்போ இறைவனிடத்திலே மூன்றும் அடங்கி கிடக்கின்றன என்று சொல்லக்கூடியதுதான் அகாரம். அதனால அது இறைச்சக்தி. இப்ப மா என்பது இறைவனை நாடி இருக்கக்கூடிய பசுக்கள். இப்ப ரெண்டையும் சேர்க்கும்படியாக ஜீவனையும் பரமனையும் சேர்ப்பதற்காக இடையிலே வரக்கூடிய குரு இருக்கிறதே, இறைவனுடைய அருள் இருக்கிறதே, அந்த எவன் தன்னுடைய அருளை கொண்டு குருவாக வருகிறானோ அந்த குருவாக வருகின்ற இறைவன் இடையிலே ஊ என்கின்ற உகாரமாக வருகிறான். அதனாலதான் குமரங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், முருகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இது காத்தல் பிரணவம் என்று சொல்லப்படும். இந்த ஊ என்கின்றது வந்து காத்தல் பிரணவம், அதாவது பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம் அகாரம், சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்லும்படியாக சிருஷ்டிக்கு காரணம் அகாரம், ஸ்திதி என்று சொல்லும்படியாக நிலைத்தல் காத்தலுக்கு காரணம் உகாரம், அழித்தலுக்கு காரணம் மகாரம் என்று சொல்வார்கள். இப்போ அகார உகார மகாரங்களிலே காத்தல் என்று சொல்லக்கூடிய ஸ்திதி இருக்கிறதே, அந்த காத்தல் என்பது உகாரம். உலகத்தையெல்லாம் பிரபஞ்சத்தையெல்லாம் காக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே குமரன் முருகன் என்று உகாரத்தை முதலிலே எடுத்துக்கொண்டார். இது ஒரு பொருள். இரண்டாவது, நமக்கு குருவாக இருந்து நம்மை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய பரம குருநாதனாக இருக்கின்றான். அதனாலதான் குமரன் முருகன் நாதா குமரானம என்றும் முருக குமர குருபர என்று சொல்லும்படியாகவும் அவனை பாடுகின்றார். அவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதாக அருணகிரிநாதர் பாடுவார். இப்போ இடையிலே இருப்பது முருகனுடைய இறைவனுடைய அருட்சக்தி குருநாதன். இறைவன் முருகப்பெருமான் அகாரம், நாமெல்லாம் அகாரம். நம்ம ரெண்டையும் சேர்ப்பதற்காக இருக்கின்றதே அந்த உகாரம். இறைவனுக்கானவர்கள் நாம், இறைவனுக்கானவர்கள் நாம் என்று நம்மை உணர்த்தி, நமக்கு நம்மை உணர்த்தி இறைவனிடத்திலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பிக்கின்றார்களே, பதியினுடைய பசூனி, பதிக்கான பசூனி, பதியினிடத்திலே சேர வேண்டிய பசூனி என்று காட்டி கொடுக்கிறார்களே, பதியினுடைய பதிக்கான பதியினிடத்திலே என்று சேர்க்கின்ற உருவாக வருகின்றாரே அந்த குருநாதன், அவர்தான் அந்த உகாரம் என்று சொல்லக்கூடிய அக்ஷரத்திலே சொல்லப்படுகிறார். அதை சுட்டிக்காட்டக்கூடியதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தை தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். இந்த பிரணவ உபதேசத்தை இறைவன் முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு செய்தார். சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு, அடுத்ததுக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி எங்கே பண்ணார்னர். திருத்தணி புராணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். திருவேங்கட மலையிலே முருகப்பெருமான் சாஸ்தாவாக பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக இருந்து இந்த உபதேசத்தை பண்ணார்னு, அதாவது இந்த உபதேசத்தை பண்ணுவதற்காக பிரம்மசாஸ்தாவாக இருந்தார் என்கின்ற ஒரு தணிகை புராண திருத்தணி புராணத்துல வரும். நம்ம முதலே பார்த்தோம், நாலு கரங்களை கொண்டு தானே வரத அபயம் கமண்டலம் அக்ஷமாலையை கொண்டு முருகப்பெருமானே தான் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். நம்ம முதலே பார்க்கும் பொழுது முருகப்பெருமானாக இருந்து இம்முருகப்பெருமானே சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார், தானே எடுத்துக்கொண்டார் என்று சொல்ல முடியா. ஒரு தனில் ஒரு கரந்தனில் கண்டிகை படம் பறித்து ஒரு தன் கரந்தனில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோட அவையன் தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொண்டு சதுமுகம் போல் விதி செய்தான் என்று சொல்வார்களே, அதுக்கு பேர் பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். மேல இருக்கக்கூடிய ரெண்டு கரங்கள்ல கமண்டலமும் அக்ஷரமாலையும், கீழே வரத அபயங்களை கொண்டிருக்கிறான், அதுக்கு பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். அப்படி பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக திருவேங்கடமலை, இப்ப திருமலை திருப்பதினு சொல்றமே, அங்கே இருந்தார். அங்கே இருந்து அவர் உலகத்தை எல்லாம் படைத்தார் என்று திருத்தணி புராணம் சொல்லும். இதுக்கு இன்னொன்னு உண்டு, திருவேங்கட திருப்புகள்ல பாடும் பொழுது வேண்டும் வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் என்று சொல்லுவார். இன்னைக்கு இருக்கிற பெருமாளுக்கு எவ்வளவு ஆனாலும் கொடுப்பார் கொடுப்பார் கொடுத்துட்டே இருப்பாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா முருகப்பெருமானை சொல்லும் பொழுதுதான் இதை சொல்லுகின்றார். அதுவும் திருவேங்கடமலை திருப்புகள்ல சொல்லும் பொழுது வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உறவும் பெருமாளே என்று சொல்லும்படியாக திருவேங்கட மலைதனில் உறைவோனே என்று அடியவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக இருந்தான் என்று திருத்தணிகை புராணம் சொல்லும். இது மாதிரி பலவிதமான கருத்துக்களை இங்கே பார்க்கும் பொழுது, ஸ்காந்தம் கந்த புராணம் புராணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த ஆறு காண்டத்துல இந்த உற்பத்தி காண்டம் தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும், அதுக்காக கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டா, இதுல இருக்கக்கூடிய சரித்திரங்கள், இருக்கக்கூடிய விளக்கங்கள் பின்னாடி வரக்கூடியதுக்கெல்லாம் முன்னாடியே பீடிகை ஒரு நம்ம முன்னுரை போட்ட மாதிரி ஏராளமான விஷயங்களை தத்துவங்களை எல்லாம் இங்கேயே கொடுத்து விடுகின்றார்கள். அப்படி தானே முருகப்பெருமான் குருநாதனாக சுவாமிநாதனாக இருந்து அங்கே உபதேசம் செய்தாரே, திருவேரகத்துல உபதேசம் செய்தாரே, அந்த உபதேசம் செய்த சரித்திரம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதாக அமையட்டும். இந்த பிரபஞ்ச ஞானத்தை முருகன் இதன் மூலமாக கொடுக்கிறார். இதுக்கு அப்புறம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு, என்னன்னா முருகனுடைய பெருமையை சிவபெருமான் சொல்லுகிறார். இங்கிருந்து சிவபெருமான் போனாரா இல்லையா கைலாசத்துக்கு, தன்னுடைய இடத்துக்கு போனார். போன பொழுது அம்பிகை அவளோடு வரவேற்று கேட்டாராம், என்னாச்சு என்ன நடந்தது, பிரம்மாவை சிறையில போட்டிருந்தாரே என்ன நடந்ததுன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தான், பிரணவம் தெரியாத காரணத்தினால பிரம்மனை சிறையில் இட்டான், நான் போய் கேட்டேன், எனக்கு உபதேசம் செய்தான்னு. அப்பேற்பட்ட சிறப்புடையவனா என்று இந்த ஸ்காந்தத்தில் வரும். அப்பேற்பட்ட சிறப்புடையவனா, அந்த சிறப்பை எனக்கு சொல்லக்கூடாதா என்று அம்பிகை முருகப்பெருமானுடைய சிறப்பை சிவபெருமானிடத்துல கேட்கிறார். சிவபெருமான் பரம சந்தோஷமாக சொல்லுகின்றான், கல்யாணியே சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா வார்த்தை வரும், கல்யாணியே மிகவும் அந்த முகம் அப்படியே மங்களகரமாக விளங்கக்கூடியவளும், ஆனந்தத்திலே முகம் ஆனந்தத்திலே ததும்பி இருக்கக்கூடிய முகத்தை உடையவளுமான கல்யாணியே, நீ உலக க்ஷேமத்துக்காக இதை கேட்டிருக்கிறாய், நான் சொல்லுகிறேன் கேள் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பையெல்லாம் சொல்லுகிறார். இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு அளக்க முடியாத சிறப்பு. சிவனும் முருகனும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு. சிவனை விட முருகன் சிறந்தவனா, முருகனை விட சிவன் சிறந்தவனா தகப்பனானா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் இரண்டு, அதாவது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பகுதிகளை போலே, ஒரு நாளினுடைய இரண்டு பகுதிகள் இரவு பகல் போலே இருக்கிறார்கள். அவ்வளவுதான், வெறும் கிடையாது. இதுக்கு இன்னொரு தத்துவம் முதலே நம்ம பார்த்திருக்கிறோம். மூணு தத்துவம் சொல்லுவார்கள், எப்படி அம்பிகை, பரமேஸ்வரன், நடுவிலே முருகப்பெருமான், இந்த மூன்று பேர் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்ட்டு சொல்லுகிறார் கச்சியப்ப முனிவர். எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய திருமேனியிலே முழுவதுமாக நீர் பூசி இருக்கின்றானாம் சிவபெருமான். பவள குன்றமாக இருக்கக்கூடியவன் மேல அப்படியே, நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடைய தோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே என்றதுக்கும்படியாக முழுமையாக உத்தூலனம் செய்து ஒளிரும் ஒண்ணையனே என்ற மாணிக்க வாசகர் சொல்வாரே, விபூதி அப்படியே ஸ்நானம் செய்தவனாக, உத்தூலன ஸ்நானம் செய்தவனாக இருக்கின்றான் சிவபெருமான். விழவிழேன்னு இருக்கிறான். அம்பிகை கண்ணங்கருத்தவளாக இருக்கிறாளாம், முருகப்பெருமான் சிவந்தவனாக இடையில இருக்கிறானாம். இது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு நாளினுடைய பகல் பகுதியை போலே சிவனும், இரவு பகுதியை போலே அம்பிகையும், அந்தியம் போதை போலே முருகப்பெருமானும், சந்தியா காலத்தை போலே முருகப்பெருமான் இருக்கிறார்கள் என்று கச்சியப்ப முனிவர் பாடுவார். அது மாதிரி மூன்று வேண்டும் ஒரு நாள்னு சொல்றோம். இப்ப நாள்ல வந்து ராத்திரியே கிடையாது, பகல் தான், பகலே கிடையாது, ராத்திரி தான், ரெண்டும் கிடையாது, சந்தியா காலம், இப்படி சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு பேரும் இல்லாம சந்தியா காலம்ங்கிறது உண்டா? இப்ப மூன்று பேரும் இருப்பார்கள், பகலே இருக்க முடியாது, இரவே இருக்க முடியாது, இருக்கலாம் இங்க நம்ம ரஷ்யா இல்லது அந்த பகுதிகள் ஆர்க்டிக் பிரதேசங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆறு மாசம் பகல், ஆறு மாசம் இரவுன்னு. ஆனா பகல் என்று வந்தால் இரவு என்கின்ற ஒன்று வருகிறது இல்லையா, வராம இருக்கிறது இல்லையா? முழுமையாக பகல், அந்த வெளிச்சத்தை தவிர வேற கிடையவே கிடையாது, அப்படி ஏதாவது உண்டா? அதே போல ஒரு பகுதி நல்லது கெட்டதுன்னு ரெண்டு உண்டு. இப்ப நாணயத்தினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் நடு என்கின்ற மூன்றாவது, பேப்பர்ல வேணும்னா அது சின்னதா மெல்லிதாக இருக்கலாம், ஆனா நடு என்கின்ற ஒன்று இருக்கும் இல்லையா? அது எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது, நாணயத்துல இருக்க முடியும். இந்த ஒரு ரூபாய், அஞ்சு ரூபாய், பத்து ரூபாய் அப்படிலாம் பாக்கலாம். இந்த பக்கம் தலை, அந்த பக்கம் பூவுன்னு சொல்றோம், நடுவில் அந்த வட்டம் இருக்கிறது இல்லையா? அதே போலத்தான் முருகப்பெருமான். இப்போ தலையா பூவா பார்க்கிறோம், தலையாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலையாக விளங்கக்கூடிய தேவாதி தேவன், பூவாக பூவை பூவையாக இருக்கக்கூடிய பூவை சூடி இருக்கக்கூடிய அம்பிகை, நடுப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், இந்த மூன்று பேரும் இருக்கிறார்கள். மூன்று பேருக்கும் வித்தியாசம் கிடையாது, ஆனா மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய தத்துவம் என்ன, இதுல அம்பிகை எப்படி, சாக்தம் எப்படி கலக்கிறது, சைவம் எப்படி கலக்கிறது, முருகப்பெருமானுடைய கௌமாரம் எப்படி இங்கே விஞ்சி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக எப்படி இருக்கிறது என்று நம்ம அவனுடைய முருகப்பெருமானுடைய நாம மகிமை, அவனுடைய ரூப மகிமை, அவனுடைய மிகச்சிறந்ததான அவனுடைய பலவிதமான திருவிளையாடலுடைய மகிமையை சிவபெருமான் அம்பிகைக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இதை கச்சியப்ப கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். எம்பெருமான் அந்த முருகப்பெருமான் எல்லா இடத்திலையும் திருவிளையாடல்கள் புரியும் பொழுது இதை சிவபெருமான் சொன்னதாக அந்த இடத்துல முதலிலேயே சொல்லி சென்றிருப்பார். நம்ம முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் பரம ஆனந்தமாக அனுபவிப்போம். இப்போ